بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على خير خلقه نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك، ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا، ومن العمل ما تبلغنا به جنتك. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த தர்பியா நிகழ்ச்சியில் நம்முடைய இன்றைய தலைப்பு நபித்தோழர்களின் இறை வழிபாடும் இறை அச்சமும் என்பதாகும். அதாவது அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தினான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் செய்த ஹஜ்ஜிலே, ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்வார்கள், இறுதி ஹஜ்ஜிலே அரஃபா மைதானத்திலே மிக சிறப்பிற்குரிய குர்ஆன் வசனம் ஒன்றை இறக்கினான். அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லகுமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை முழுமைப்படுத்தினேன், மேலும் உங்கள் மீது என் அருட்கொடையை நான் முழுமைப்படுத்தினேன், மேலும் உங்களுக்கு இஸ்லாமை தீனாக, கொள்கையாக, மதமாக, மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டேன், பொருந்திக்கொண்டேன். சிலர் எண்ணுவது போன்று அல்ல. சிலர் என்ன சொல்கிறார்கள், குர்ஆன் இறக்கப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மக்களுக்கு சொன்னார்கள், அவ்வளவுதான், மார்க்கம் முழுமையாகிவிட்டது. அதாவது சொல்லளவில் இந்த மார்க்கம் முழுமையாகிவிட்டது, செயலளவில் அல்ல என்பதாக சிலர் எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. எப்படி இந்த மார்க்கம் ரசூலுல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையிலே முழுமையாக இருந்ததோ, அதுபோன்று சில சந்தர்ப்பங்களில் ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கலாம். ஆனால் தங்களுடன் இருந்த தங்களது சமுதாய மக்கள், யாரை நாம் நபித்தோழர்கள், அஸ்ஹாப், ஸஹாபத்து ரசூல் என்று அறிகிறோமோ, அந்த சமுதாய மக்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை, ஈமானுக்கு அடுத்த அமல் சாலிஹ், நல்ல அமலை நிறைவாக விட்டு சென்றார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாணவர்களாகிய, அவர்களின் தோழர்களாகிய அந்த சஹாபாக்களிடத்திலே நன்மை நிறைவாக காணப்பட்டது, நன்மை மிகுந்து காணப்பட்டது. ஒரு சில இடத்திலே ஒரு சில தீமைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தீமையை பார்க்கிலும் அவர்களின் நன்மைதான் அதிகம். மார்க்கம் அவர்களிடத்திலே முழுமையாக இருந்தது. ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவர்களும் மனிதர் என்ற அடிப்படையிலே சில தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தவறை அவர்களுக்கு மன்னித்தருள்வான். அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்களுடைய மார்க்க அறப்போர், ஹிஜ்ரா,
இந்த தீனுக்காக அவர்கள் செய்த தான தர்மங்கள் இவற்றின் மூலமாக அல்லாஹ் அவர்களின் அந்த பாவங்களை நிச்சயம் மன்னித்தருள்வான். ஆகவேதான் சூரா அல் ஹஷரில் அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான், ஒன்பதாவது வசனம், நபித்தோழர்களுக்கு பின்னால் வருகின்ற சமுதாயம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், யா அல்லாஹ் எங்களுக்கு முந்தி சென்ற முஸ்லிம் சகோதரர்களின் பாவங்களை மன்னித்துவிடு, அவர்கள் விஷயத்தில் எங்கள் உள்ளங்களில் குரோதத்தை ஏற்படுத்தி விடாதே. இது யாரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான்? சஹாபாக்கள் விஷயத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய அழகிய முன்மாதிரியை சொல்கின்றான். யா அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடு, அவர்கள் விஷயத்தில் எங்கள் உள்ளத்தில் குரோதத்தை பொறாமையை வஞ்சகத்தை ஏற்படுத்தி விடாதே. அப்ப நபித்தோழர்களின் வாழ்க்கை என்பது குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து கொள்வதற்கு, குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் செயல்படுத்துவதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி. இஸ்லாமிய மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்திலே குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நபித்தோழர்களின் வாழ்க்கையை அறிந்து கொள்வது நமக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. குர்ஆனிலே எத்துணை இடங்களில் அல்லாஹு தஆலா அந்த நபித்தோழர்களுக்கு நடந்த நிகழ்ச்சியை வைத்து நமக்கு சட்டம் இறக்கி இருக்கிறான். குர்ஆன் இறக்கப்பட்டது, குர்ஆன் இறங்கியதை பார்த்தவர்கள் யார்? நபித்தோழர்கள், சஹாபாக்கள். யார் யாருடைய விஷயத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டது? நீங்களும் நாமும் அந்த இடத்திலே இருக்கவில்லை. அபூபக்கர் இருந்தார், உமர் இருந்தார், உஸ்மான் இருந்தார், அலி இருந்தார், இன்னும் நூற்றுக்கணக்கான நபித்தோழர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட அன்றாட வாழ்க்கையில் அவர்களுடைய நிகழ்வுகள், அவர்கள் செய்த போர், அவர்கள் செய்த ஹிஜ்ரா, அவர்கள் செய்த வியாபாரம், தொழில் துறை, அவர்கள் செய்த திருமண உறவுகள், இவற்றை குறித்து தான் அங்கே முதன் முதலாக குர்ஆனின் சட்டங்கள் இறக்கப்படுகின்றன. தொடர்ந்து அடுத்து வந்த நமக்கும் அந்த சட்டங்கள் அமல்படுத்தப்படுகின்றன, சட்டங்களாக ஆக்கப்படுகின்றன. அப்ப இந்த குர்ஆனுடைய சட்டங்கள் முதன் முதலாக யாருடைய வாழ்க்கையிலே பின்பற்றப்பட்டன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களின் வாழ்க்கையிலே பின்பற்றப்பட்டன. ஆகவேதான் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தினேன் என்று அரஃபா மைதானத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனம் இறக்கினானே, வெறும் ஓதப்படும் வசனங்களாக மட்டும் அல்ல, மாறாக வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தப்பட்ட செயலாகவும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தினான். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தங்கள் தொழுகையில் உள்ளத்தால் அல்லாஹ்வை பயந்து கொண்டிருக்கும் மூமின்கள் வெற்றி அடைந்தார்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்தான் என்றால் இந்த தன்மையுடைய மூமின்கள் அங்கே இருந்தார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? வல்லதீனஹும் அனில் லஹ்வி மு'ரிதூன், வீணான காரியங்களில் ஈடுபடாத மக்கள் மூமின்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்தான் என்றால் அங்கே அந்த சமுதாயம் இருந்தது. வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாஇலூன், ஸகாத்தை சரியாக நிறைவேற்றுவார்கள் அந்த மூமின்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்தான் என்றால் அங்கே அந்த மக்கள் இருந்தார்கள். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்தான் என்றால் தங்களது கற்பை பாதுகாத்த முஸ்லிம் சமுதாயம் அங்கே இருந்தார்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்படி தன்மை உள்ள ஒரு சமுதாயம் அங்கே இல்லாமல் அல்லாஹ் அங்கே அவர்களை புகழவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியிலே செல்லும் போது பணிவாக செல்வார்கள். வஇதா மர்ரு பில் லக்வி மர்ரு கிராமா, வீணான காரியங்களை பார்த்தால் அதை புறக்கணித்து விட்டு கண்ணியமாக சென்று விடுவார்கள். வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா, இரவிலே சுஜூதிலே நின்ற நிலையிலே வணக்க வழிபாட்டில் இரவை கழிப்பார்கள்.
சுப்ஹானல்லாஹ். والذين لا يدعون مع الله إلها آخر
அல்லாஹ்வுடன் வேறொரு கடவுளை அழைக்க மாட்டார்கள்.
والذين لا يقتلون النفس التي حرم الله إلا بالحق
அல்லாஹ் ஹராமாக்கிய உயிரை கொலை செய்ய மாட்டார்கள்.
ولا يزنون ஜினா செய்ய மாட்டார்கள்.
இப்படி அல்லாஹ் மூமின்களை பற்றி குர்ஆனிலே புகழ்கிறான். அந்த புகழக்கூடிய புகழப்பட்ட மூமின்கள் தான் யார்? முதல் தரத்திலே சஹாபாக்கள் வருகிறார்கள்.
முதல் தரத்திலே சஹாபாக்கள் வருகிறார்கள்.
அல்லாஹ் சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன அஸ்ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வ மா உன்ஸில மின் கப்லிக வ பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் உலாயிக அலா ஹுதம் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இந்த குர்ஆன் நேர் வழி காட்டும். அல்லாஹுவின் பயமுள்ள மக்களுக்கு அவர்கள் யார்? கைபை நம்புவார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நாம் கொடுத்த செல்வத்திலிருந்து செலவு செய்வார்கள், உமக்கு இறக்கப்பட்டதையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்டதையும் நம்பிக்கை கொள்வார்கள், மறுமையை உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள்தான் நேர் வழி பெற்றவர்கள், இவர்கள்தான் வெற்றியாளர்கள். இப்படி புகழ்கின்ற சமுதாயம் அங்கே இருந்ததா? இல்லை. இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வெற்றிடத்தை புகழ்ந்தானா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த தன்மை உள்ள சமுதாயம் குர்ஆன் இறக்கப்பட்ட போது இருந்ததா இல்லையா? அப்படி ஒருவன் இல்லை என்று சொன்னால், ஒருவர் இப்படி ஒரு சமுதாயம் அங்கே இல்லாமல் குர்ஆன் இப்படி புகழ்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய வாதத்தின் மறுபக்கம் என்னவென்றால், கியாம நாள் வரை இந்த குர்ஆனை யாரும் பின்பற்ற முடியாது, பின்பற்றுவதற்கு சாத்தியமற்ற ஒரு வேதம் இது. குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த நற்புகழ்ச்சிகளை கொண்ட ஒரு சமுதாயம் அங்கே இல்லாமல் இந்த குர்ஆன் புகழ்கிறது என்று சொன்னால், குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்திலேயே இந்த நற்பண்புகளை பின்பற்ற முடியவில்லை என்றால், குர்ஆன் இறக்கப்பட்டதை அந்த குர்ஆனின் முதல் போதகராகிய ரசூலுல்லாஹுவால் ஒரு சமுதாயத்தை அப்படி அங்கே உருவாக்க முடியவில்லை என்று சொன்னால், இனி ஒரு காலம் வருவது முடியாது இந்த குர்ஆனை முழுமையாக பின்பற்றுகின்ற சமுதாயம் உருவாகுவதற்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆகவேதான் அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து கொள்வதற்குண்டான அடிப்படை. இவர்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளாமல், இவர்களுடைய வாழ்க்கையின் பக்கம் நாம் நெருங்காமல், குர்ஆன் சுன்னாவை வாழ்க்கையிலே கடைபிடிப்பது முடியாது. ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், எந்த மக்கள் சஹாபாக்களின் வாழ்க்கையை புறக்கணித்து விட்டு குர்ஆனையும் சுன்னாவையும் நேரடியாக எடுக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்க முயற்சி செய்கிறார்களோ அல்லது பிரச்சாரம் செய்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் சத்தியமிட்டு சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ் அந்த சத்தியம் பொய்யாக ஆகாது. அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆன் சுன்னாவிலிருந்து நிச்சயமாக தூரமாகத்தான் இருக்கும். அவர்களுடைய வழிபாடு விஷயங்களிலும் சரி, அவர்களுடைய பண்புகளின் விஷயங்களிலும் சரி, அவர்களுடைய பொருளாதார விஷயங்களிலும் சரி, அவர்கள் சொல்லுகின்ற இஸ்லாமிற்கும் அவர்கள் பின்பற்றுகின்ற இஸ்லாமிற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. நீங்கள் வேண்டுமானால் இதை சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சமுதாய சமகால மக்களுக்கு மத்தியிலே இதை நீங்கள் சோதனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இப்படித்தான் இருக்கும். இந்த ஒரு முன்னுரையை கூறியதற்கு பிறகு முதன் முதலாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த உயர்ந்த சமுதாயத்திலே, உயர்ந்த சமூகத்திலே தலைச்சிறந்த மனிதராக அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டவர், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்ணியப்படுத்தப்பட்டவர், இருவருக்கும் பின்னால் முழு முஸ்லிம்களால் கண்ணியப்படுத்தப்பட்டவர் அவர்கள்தான் அபூ பக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்களை குறித்த சில நிகழ்வுகளை, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இஸ்லாம் அவர்களது வாழ்க்கையில் இருந்த மார்க்க பற்று, நன்மையின் விஷயத்தில் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த ஆர்வம் உற்சாகம், நன்மையிலே அவர்கள் முன்னேறிய அந்த முன்னேற்றம், இது குறித்த சில ஹதீஸுகளை சில சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹுடைய பயம், அல்லாஹுவை அஞ்சுதல். இன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்களில் பெரும்பாலானவர்களிடம் இல்லாத ஒரு குணம் இது, அல்லாஹுடைய பயம். இன்றைக்கு நமக்கு தெரியும் தொழுதல் என்றால் என்ன, தொழுகை என்றால் என்ன, நோன்பு தொழுகிறோம், நோன்பு வைத்து விடுகிறோம், ஏதோ சில காசுகளை தர்மம் செய்து விடுகிறோம். குர்ஆனிலே நூற்றுக்கணக்கான வசனங்களில் தக்வா, ஹவுஃப், தக்வா ஹவுஃப் என்று அல்லாஹ் சொல்கிறானே, மக்களை பயப்படாதீர்கள், என்னை பயப்படுங்கள், அவர்களை அஞ்சாதீர்கள், என்னை அஞ்சு கொள்ளுங்கள், நம்பிக்கையாளர்களே அல்லாஹுவை பயப்படும் விதத்திலே பயந்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானே, தக்வா ஹஷியத் நடுக்கம், அல்லாஹுவை நினைத்து நடுங்குதல். இந்த தன்மைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரை உணர்ந்திருக்கிறோமா என்று சொன்னால் அல்லாஹ் மிக அறிந்தவன். உங்களிலே ஒருவருக்கு குணம், ஒரு குணம் உதாரணமா கோபம் இருப்பதை உணர்ந்திருக்கிறீர்களா இல்லையா? உங்களிலே ஒருவருக்கு பொறுமை அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இல்லையா? உங்களிலே ஒருவர் அதிகமாக வெட்கமுள்ளவராக இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா இல்லையா? உங்களிலே ஒருவருக்கு ஒரு விஷயத்திலே ஆர்வம் அதிகமாக இருப்பதை பார்த்திருக்கீர்களா இல்லையா? நம்மிலே யாராவது நாம் அவரை குறித்து இவர் அல்லாஹுவை அதிகம் பயப்படக்கூடியவர் என்று சொல்லும் அளவிற்கு தக்குவா அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாருக்கும், உங்களில் நன்மை நிறைந்தவர்கள், சில பேர் சொல்வாங்க சிறந்தவர்கள், அது அதனுடைய இரண்டாவது அர்த்தம் தான், ஹியாருக்கும், உங்களில் நன்மை நிறைந்தவர்கள். நன்மை நிறைந்தவர்கள் என்றால் அவர்களை பார்த்த உடனேயே உங்களுக்கு ஆசை வரும், நானும் அதிகம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று. இவர் குர்ஆன் ஓதுவதை விட இவர் குர்ஆன் ஓதுவதை போன்று நானும் அதிகம் குர்ஆன் ஓத வேண்டும், இவர் நஃபிலான வணக்க வழிபாடுகள் செய்வது போன்று நானும் நஃபிலான வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும், இவர் தர்மம் செய்வது போன்று நானும் தர்மம் செய்ய வேண்டும், இவர் அல்லாஹுடன் ஈடுபாடாக அல்லாஹுடைய அன்பிலே இருப்பது போன்று, இவர் அதிகம் அல்லாஹுவை திக்ர் செய்வது போன்று நானும் அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்ய வேண்டும். ஒருவரை பார்த்தவுடன் அல்லாஹுடைய இபாதத்திலே உங்களுக்கு ஆர்வம் பிறக்குதல். யாருக்கும் அல்லதீன இதா ருக்கிரல்லா, அவர்கள் யார், அவர்கள் அவர்களை பார்க்கப்படும் போது, அவர்களை யாராவது பார்த்தால் ருக்கிரல்லா, பார்ப்பவரின் உள்ளத்தில் அல்லாஹுவின் நினைவு வந்துவிடும். சுப்ஹானல்லாஹ், பார்ப்பவரின் உள்ளத்திலே அல்லாஹுடைய நினைவு வந்துவிடும். இப்ப நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலை இருக்கிறது, ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய ஈமானை குறைக்கக்கூடியது, நம்முடைய இறை அச்சத்திலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, நம்முடைய ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடியது தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே நாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவது, இதை பற்றி பேசுவது, இதற்காக முயற்சி செய்வதிருக்கிறது. உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது போன்றுதான், கல் காபிது அலா யதைஹில் ஜம்ரு, கையில் நெருப்பு கங்கை வைத்திருப்பவனை போல. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிஜ்ரா, அவர்களுடைய ஜிஹாத், அவர்கள் இந்த தீனுக்காக செய்த தியாகங்கள், இவ்வளவு தியாகங்களையும் வணக்க வழிபாடுகளையும் செய்ததற்கு பிறகும் அவர்கள் அல்லாஹுவை அஞ்சி அந்த அச்சம் இருக்கிறது. குர்ஆனுடைய முழு வெளிப்பாடு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுடைய முழு வெளிப்பாடாக அவர்களுடைய அந்த அச்சத்தை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை, அன் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு கால், خطبنا رسول الله صلى الله عليه وسلم خطبة ما سمعت مثلها قط، فقال لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا. فغطى أصحاب رسول الله صلى الله عليه وسلم وجوههم ولهم خنين. صحيح البخاري نريبه. أنس رضي الله عنه أبرل تشلهين دارك அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தபோது அனஸ் அவர்களின் வயது என்ன? 10. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகள் மதீனாவிலே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது அனஸ் அவர்களின் வயது 20. 20 வயசு ஒரு வாலிபர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பணிவிடை செய்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு பயான், ஒரு பிரசங்கத்தை பற்றி சொல்லுகின்றார்கள். எப்படி சொல்லுகின்றார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அது போன்று ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டதே கிடையாது. 120 ஆண்டுகள் இவர்கள் வாழ்கிறார்கள். அது போன்ற ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டது கிடையாது. அந்த பிரசங்கத்திலே ஒரு வார்த்தை சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வார்த்தை? நான் அறிந்ததை நீங்கள் அறிந்து கொண்டால், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகம் அழுவீர்கள். மறுமையை பற்றி, சொர்க்கம் நரகத்தை பற்றி, ஹஷருடைய மைதானத்தை பற்றி, நாளை மறுமையில் விசாரணை நாளை பற்றி, சிராத்து பாலத்தை கடக்கின்ற அந்த நிலையை பற்றி, ஹவுதுல் கௌசருக்கு மக்கள் வருகின்ற அந்த நிலையை பற்றி, கபருடைய நிலைமையை பற்றி, ஆகிரத்துடைய நிலைமையை பற்றி, அஸ்ஹாபுல் யமீன் அஸ்ஹாபு ஷிமால் என்று பிரிக்கப்படும் அந்த நிலைமையை பற்றி, எழுதப்பட்ட ஏடு வலக்கரத்திலே கொடுக்கப்படுமா இடக்கரத்திலே கொடுக்கப்படுமா என்ற அந்த நிலையை பற்றி எனக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரியுமே, ஆனால் நீங்கள் அதிகம் சிரிக்க மாட்டீர்கள், உங்களின் சிரிப்பு குறைந்திருக்கும், உங்களின் அழுகை அதிகமாக இருக்கும். இதை கூறியதற்கு பிறகு நபித்தோழர்கள் எல்லாம் தங்களுடைய துண்டுகளால் முகங்களை மறைத்துக் கொண்டார்கள். மறைத்து கொண்டு வீறிட்டு அழுகிறார்கள், வீறிட்டு அழுகிறார்கள். இந்த பண்பு சஹாபாக்களிடத்தில் இருந்து அந்த ஹஷியத், ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்யும் போது அந்த உபதேசத்தை கேட்ட உடனேயே அவர்களுடைய உள்ளங்களிலே மாற்றம் ஏற்பட்டது. இது ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடி இருக்கு. தம்பி இந்த தாடியை விட்டுருங்க சார், எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. சாதாரணமா கையை வச்சுக்கங்க. உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன என்ன சொன்னா, அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு இதுல ஈடுபடுறீங்கன்னு சொல்லிட்டு, பேச்சோட எந்த அளவுக்கு நீங்க ஈடுபடுறீங்கிறது அப்பதான் தெரியும். புரியுதா? கோச்சுக்காதீங்க. என்ன? அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மத். ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியில ஒரு கல் எடுத்து அடிக்கிறீங்க, அடிச்ச உடனே அதுல கீறல் ஏற்படுதா இல்லையா? கீறல் ஏற்பட்டதான் கண்ணாடி, இல்லைன்னா அது ஒரு கல்லா தான் இருக்கும். அப்படித்தான் அந்த சஹாபாக்களுடைய உள்ளம் இருந்தது. அர்பாது இப்னு சாரியா ஹதீஸ் சொல்கின்றார்கள், வஅதனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத முவத்திஇன். இறுதியாக பயணம் சொல்லிவிட்டு செல்பவர் உபதேசித்ததை போன்று அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். ஜரஃபத் மின்ஹல் உயூன் வவஜலத் மின்ஹுல் குலூப். கண்களெல்லாம் தாரை தாரையாக கண்ணீர் சிந்தின, உள்ளங்களெல்லாம் நடுங்கி நின்றன, உள்ளங்களெல்லாம் நடுங்கி நின்றன. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பயத்தை பற்றி அவர்களது வாழ்க்கை வரலாறுகளை எழுதுகிறார்கள். பல நேரங்களில் அபூபக்கரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ரஐது அபா பக்ரின் அகதா பி தரஃபி லிஸானிஹி வ யகூல் ஹாதல்லதி அவ்ரதனியல் மவாரித். தங்களின் நாவை பிடித்து அவர்கள் அழுவார்கள், இந்த நாவு எனக்கு எவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது, இந்த நாவினால் எவ்வளவு பாவத்தை நான் சம்பாதித்திருக்கிறேன். என்று பாருங்கள். சர்வசாதாரணமாக புறம் பேசுவதிலே, பிறரின் குறைகளை பேசுவதிலே ஒண்ணுமில்லை என்றால் வீணான பேச்சுகளை பேசி நேரங்களை வீணாக்குவதில்லை. கழிக்கிறோமா இல்லையா? ஆனால் இந்த நாவு அல்லாஹ் நாம் இபாதத்து செய்வதற்கு கொடுத்த மிக மிக இலகுவான ஒரு உறுப்பு. நாவு இருக்கிறது, ஆனா ஷைத்தான் எப்படி நம்மை மறக்க செய்கிறான்? 100 தடவை காலையில சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, 4 நிமிஷம் கூட ஆகாது. 100 தடவை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, 4 நிமிடங்கள் கூட ஆகாது. எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு! கடலின் நுரை போன்று பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். 2 வாசகங்கள் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமான வாசகங்கள், நன்மையின் தட்டை அதிகமாக கணக்க வைக்கக்கூடிய வாசகங்கள், நாவிலே சொல்வதற்கு ரொம்ப இலகுவான வாசகங்கள். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். அல்லாஹு தஆலா திக்ரை குறித்து சொல்லும் பொழுது குர்ஆனிலே எங்கெல்லாம் திக்ரை குறிப்பிடுகிறானோ, யா யுஹல்லதீன ஆமனு துக்ருல்லாஹ திக்ரன் கஸீரா, யா அல்லாஹ்வின் அடியார்களே, நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அதிகம் அதிகமாக நினைவு கூறுங்கள். வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள். அல்லதீன யத்குரூன அல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம், அல்லாஹுவை நின்ற நிலையிலும் நினைப்பார்கள், உட்கார்ந்த நிலையிலும் நினைப்பார்கள், படுத்த நிலையிலும் நினைப்பார்கள். இதுக்கு யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு சஹாபி, அவர்கள் நம்மளை மாதிரி வீண் பேச்சுகளை பேசியிருப்பாங்களா? புறம் பேசியிருப்பாங்களா? கோழி சொல்லியிருப்பாங்களா? பிறரை குத்தி பேசியிருப்பாங்களா? பிறரை பரிகாசம் செய்திருப்பார்களா? அந்த சஹாபி எப்படி அழுகிறாங்க நாக்கு பிடிச்சிக்கிட்டு, எவ்வளவு நான் இந்த நாக்கை, இந்த நாக் இந்த நாவு என்னை எவ்வளவு பிரச்சனைக்கு ஆளாக்கி இருக்கிறது, என்ன இது! சில சில வாழ்க்கை, அவர்களது வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பதிவு செய்யப்படக்கூடிய அளவுக்கு தான் அவர்களது வாழ்க்கையிலே தவறு நடந்திருக்கிறது. இன்னைக்கு நமக்கு நம்மளே இன்றைக்கு இரவு உட்கார்ந்து இன்னைக்கு எவ்வளவு வீண் பேச்சு பேசியிருக்கிறோம்னு சொன்னா கவுண்ட் பண்ணி பார்க்க முடியுமா? எத்தனை பேர் புறம் பேசி இருக்கிறார்கள், எத்தனை பேரை ஒருவர் திட்டி இருக்கிறார், ஏசி இருக்கிறார், சண்டை செய்திருக்கிறார், கோபத்திலே எரிந்து விழுந்திருக்கிறார். அந்த அபுபக்கர் அவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு சில நிகழ்வுகள், ஒரு சில சந்தர்ப்பத்தில் கோபமாக பேசியிருக்கிறார்கள், ஒரு சில சந்தர்ப்பத்திலே ஒருவரை திட்டி இருக்கிறார்கள், ஒரு சில சந்தர்ப்பத்திலே ஒருவருடனே அவர்களுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி 3, 4, 5 நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தோழர் அழுகிறார், எப்படி? நாக்கை பிடித்து கொண்டு. சொல்வார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, இபுகு فَإِنْ لَمْ تَبْكُوا فَتَبَاكَوْ, நீங்கள் அழுங்கள், நீங்கள் அழுங்கள், உங்களுக்கு அழுகை வரவில்லை என்றால் அழுவதை போன்றாவது அல்லாஹ்வின் முன்னால் பாவனை செய்யுங்கள். நீங்கள் அழுங்கள், உங்களுக்கு அழுகை வரவில்லை என்றால் அழுவதை போன்றாவது நீங்கள் பாவனை செய்யுங்கள். அழுகை, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் குர்ஆன் ஓதும் போது அழுகை, குர்ஆன் ஓதும் போது தேம்பி தேம்பி அழுவார்கள். மக்காவிலிருந்து அவர்கள் விரட்டப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? மக்காவிலிருந்து விரட்டப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி ஒரு தடவை என்ன செய்வார்கள், தங்களுடைய வீட்டிலே வாசலிலே ஒரு முற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள், அங்கே நின்று தொழுகையிலே சப்தமிட்டு குர்ஆன் ஓதுவார்கள். குர்ஆன் ஓத ஓத அழு அழு என்று தேம்பி தேம்பி அழுவார்கள். இதை அவர்களுடைய அண்டை வீட்டார்கள் எல்லாம் சுற்றி கேட்பார்கள். இது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாவாவுடைய ஒரு வழிங்க. அரபுகள் தானே, இவர்களுடைய குர்ஆன் ஓதுதலையும் அந்த ஓதுதலுக்கு ஏற்ப அவர்கள் பீரிட்டு அழுகுவதையும் பார்க்கின்ற குறைஷி வாலிபர்கள் எல்லாம் அவர்களது உள்ளத்திலே இஸ்லாம் இறங்கிக் கொண்டே இருக்கும், மறுமை இறங்கிக் கொண்டே இருக்கும், அல்லாஹுவின் அந்த வல்லமை ஈமான் இறங்கிக் கொண்டே இருக்கும். நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சுருக்கமா தொழ முடியுமோ அவ்வளவு சுருக்கமா, குர்ஆனிலிருந்து எவ்வளவு சின்ன அத்தியாயத்தை மட்டும் மனனம் செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தான். அதற்கு பிறகு நம்முடைய சிந்தனை, நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த நினைவாற்றல், இந்த மூளை, இதெல்லாம் எதற்கு? காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான், துன்யாவுடைய படிப்புக்கு மட்டும்தான். இதுதான் இன்றைய முஸ்லிம்களுடைய, இன்றைய மக்களுடைய மனநிலை. மைமூன் இப்னு மெஹ்ரான் அறிவிக்கின்றார்கள், உதிய அபு பக்ரின் பி குராபின் வாஃபிரில் ஜனாஹைன் ஃபகல்லபஹு. வேட்டைக்கு போன ஒரு தெரு, பெரிய ஒரு காக்காவர் வேட்டையாடிட்டு வர்றாரு. அபுபக்கர் அந்த வேட்டையாடப்பட்ட அந்த காகத்தை பார்த்து விட்டு சொல்கின்றார்கள், மா ஸீத மின் ஸைதின் வலா உக்தத் மின் ஷஜரத்தின் இல்லா பிமா தய்யஅத் மின் அத்-தஸ்பீஹ். ஒரு வேட்டை பிராணி எப்போது வேட்டையாடப்படுகிறது என்றால், ஒரு மரம் எப்போது அறுக்கப்படுகிறது என்று சொன்னால், அது அல்லாஹுவின் தஸ்பீஹை எப்போது விடுகிறதோ அப்போதுதான். وعن الحسن قال قال ابو بكر والله لا وددت اني كنت هذه الشجره تؤكل وتعبد. وقال ابو بكر لو وددت اني كنت شعره في ذنب عبد مؤمن. الله اكبر. மர்மையை பற்றிய பயம், விசாரணை நாளை குறித்த அவர்களது பயம், அழுது சொல்வார்கள், நான் ஒரு செடியாக இருந்திருக்க வேண்டுமே, மக்கள் அதை அறுத்து சாப்பிட்டிருப்பார்கள், அல்லது ஒரு மூமின் இறை நம்பிக்கையுள்ள ஒரு அடியானின் உடலில் உள்ள ஒரு மூமின ஒரு முடியாக நான் இருந்திருக்க வேண்டுமே, ஒரு மூமினுடைய உடலில் உள்ள ஒரு முடியாக நான் இருந்திருக்க வேண்டுமே. இது எதை காட்டுகின்றது? அவர்களுடைய பயம், ஆகிரத்தை பற்றிய பயம். நாளை நம்முடைய அமல்களுக்கு விசாரணை கொடுக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்ற பயம். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் அதிகமாக சொல்வார்கள், லா தஸாலு தன்அ ஹபீபன் ஹத்தா தகூனஹு வகத் யர்ஜுர் ரஜா யமூது துனஹு. லா தஸாலு தன்அ ஹபீபன் ஹத்தா தகூனஹு வகத் யர்ஜுர் ரஜா யமூது துனஹு. மௌத்தை நினைத்து அவர்கள் சொல்லுகின்ற கவிதை, நீங்கள் உங்களின் நேசத்திற்குரிய ஒருவரின் மரணத்தை குறித்து கவலைப்படுகிறீர்கள் அல்லது நம்முடைய நேசத்திற்குரியவர் நம்மை விட்டு பிரிந்து விடக்கூடாதே, நமக்கு முன்னால் மரணித்து விடக்கூடாதே என்று கவலைப்படுகிறீர்கள். எத்தனையோ ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் அந்த ஆதரவுகளை எல்லாம் மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக அவன் இறந்து விடுகிறான். எத்தனையோ ஆசை வைக்கிறார்கள், ஆனால் அந்த ஆசைகளை அவன் அடைந்து கொள்வதற்கு முன்னால் அவன் இறந்து விடுகின்றான். நீங்கள் ஒருவரின் மரண செய்தியை கேட்பதற்கு முன்னால் அந்த மரண செய்தி உங்களின் மரண செய்தியாகவே ஆகிவிடலாம். எத்தனையோ நோயாளி படுத்த படுக்கையில் கிடக்கிறாங்க, இந்த நோயில இவர் மரணித்து விடுவாரோ என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படி மாறுது நிலைமை? அவர் நோயிலிருந்து சுகமாகி வீட்டுக்கு வந்துடுறாரு, அவருக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாரு பாருங்க, அவருக்கு உணவு கொண்டு போய் கொடுத்து கொண்டிருந்தார் அல்லவா, அவருடைய உதவி அவருக்கு உதவிகள் செய்து கொண்டிருந்தார் அல்லவா, அவர் இறந்து போயிடுறாரு. நடக்குதா இல்லையா? ஆனா நமக்கு இதெல்லாம் பார்த்தால் கூட அதை பற்றிய அந்த நினைவு இருப்பதில்லை. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தை குறித்து அதிகம் இப்படி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இது எதை காட்டுகின்றது? அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த வறுமையை குறித்த பயம், தக்வா, ஹஷியத். எப்ப இந்த ஹஷியத், பயம், அச்சம், அல்லாஹ்வின் மீது பயம் ஏற்படுகிறதோ அப்போதுதான் ஒருவர் அமல்களை அதிகப்படுத்துவார். இதுதான் இன்றைய நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறை. என்ன, எப்போது இந்த தக்வா ஹஷியத் எடுபட்டதோ நன்மையின் மீது ஆர்வம் குறைந்து விட்டது. நன்மையின் மீது ஆர்வம் குறைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய பயம் மிகுந்திருக்குமே ஆனால் அமல்கள் அதிகமாக இருந்திருக்கும். அமல் குறையுது என்று சொன்னால் அங்க என்ன குறைஞ்சிருச்சு? தக்வா ஹஷியத், அல்லாஹ்வுடைய பயம், மறுமையுடைய பயம் அங்க குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என்ன, இன்றைக்கு நம்மில் ரொம்ப கொஞ்சம்தான் அமல் செஞ்சிருப்போம், ஆனா பேசுற பெருமை இருக்குதே, சாதாரணமானதல்ல. ஃபர்துகளை நிறைவேற்றி விட்டு என்னை விட பெரிய மார்க்க பற்றுள்ளவர் யாரும் இருப்பாரா? அதுவும் அந்த ஃபர்லை நிறைவேற்றுவதில் எத்தனை குறைகளோ. உண்மையிலே ஃபர்ல நிறைவேற்றுவது பெரிய மார்க்கப்பட்டுத்தான். ஆனால் நாளை மறுமைக்கு அதை கொண்டு மட்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அடைந்துவிட முடியுமா? அந்த ஃபர்துகளிலே குறைவு இருந்தால் அதை நிறைவு செய்வதற்கு நஃபிலான உபரியான வணக்க வழிபாடுகள் தேவை. அந்த ஃபர்துகளிலே எப்படி அல்லாஹ்வை நாம் வணங்கி இருக்கிறோம், இஹ்லாஸ் எவ்வளவு, தவஜ்ஜு இனாபத் இலல்லாஹ், அல்லாஹ்வையே முழுமையாக முன்னோக்கி நாம் இருந்திருக்கிறோமா? அல்லாஹ்வையே முழுமையாக முன்னோக்கி இருந்திருக்கிறோமா? நம்முடைய கவனங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்ததா? கவனங்கள் சிதறாமல் வணங்கி இருக்கிறோமா? தொழுகை, திக்ர், குர்ஆன் ஓதுதல். இப்ப இந்த முஹாசபா நம்மிடத்தில் இல்லாத காரணத்தால், இந்த ஹஷியத் இல்லாத காரணத்தால் நம்முடைய அமல்கள் நாளுக்கு நாள் அதிகமாகுவதற்கு பதிலாக நாளுக்கு நாள் என்ன ஆகுது? குறையுது. ஏதோ சில இந்த மாதிரி மஜ்லிஸுகளில் சில பயான்கள், சில நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது மனசில் ஆர்வம் பிறகுது. வீட்டுக்கு போன உடனே அவ்வளவுதான், எல்லாம் பரவலான தொழுகையை தொழுகிறோம், அதில் ஜமாத்தி பேணுவதிலே குறைவு. தொழுகை இன்னைக்கு இன்றைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஏதோ நம்ம முஸ்லீமா இருக்கிறோம், அதுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு இதையாவது செஞ்சாகணும், வேற வழி இல்லை. எப்படி எதையாவது இதையாவது செஞ்சாகணும் இந்த கம்யூனிட்டியில் இருந்தா என்ற அளவுக்குத்தான் சிலர் செய்கிறார்களே தவிர, தொழுக வரும்போது மன நிரம்ப அல்லாஹ் மேல அன்போட, எப்படி அல்லாஹ் மேல அன்போட பாசத்தோட, அல்லாஹ் அல்லாஹுவ நான் இபாதத்து செய்ய போறேன் அப்படிங்கிற அந்த கல்புடைய எல்லா பக்கங்களிலும் அல்லாஹுடைய அன்பு எதிரொலிக்க, இன்னொரு பக்கம் அல்லாஹுடைய பயம், ஆகிரத்துடைய பயம் எதிரொலிக்க, மன நிறைவோட அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டும் பொழுது அந்த அல்லாஹு அக்பருங்கிற வாசகத்தினுடைய பொருளை முழுமையா உணர்ந்து, அல்லாஹ்தான் மிகப்பெரியவன், இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் சொத்து சுகம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அற்பமானது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அற்குடைகளை எல்லாம் நினைத்து புகழையும் புகழ்ச்சியும் அவனுக்கு முழுமையாக உரித்தாக்கி, நாவு மட்டும் அல்லாஹுவை புகழாமல் உள்ளமும் உடலும் உறுப்புகளும் அல்லாஹுவை புகழ, எப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது நாவு புகழுது, அந்த நாவு புகழ்வதுடனே உங்களுடைய கல்பும் புகழ, உங்களுடைய உடல் உறுப்புகளும் புகழ, உங்களுடைய முழு அவயங்களும் அல்லாஹ்வுடைய அந்த புகழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. எப்படி எப்போது எப்படி அது வெளிப்படுத்தும்? அந்த உணர்வு உங்களிடத்தில் இருக்கும் பொழுது, அந்த உணர்வு நீங்க மதிக்கக்கூடிய பெரிய ஒரு பதவியில் உள்ள ஒருவர், அவர் உங்களை கூப்பிட்டு அழைத்து பக்கத்தில் உங்களை நிக்க வைத்து உங்கள் மேல அவருடைய பிரியத்தை வெளிப்படுத்தி உங்களை கண்ணியப்படுத்தி உங்களுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறார். உடலுடைய கைஃபியத் கண்டிஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க, உணர்வோமா இல்லையா? என்றைக்காவது அல்லாஹ்வுடைய இபாதத்துல அந்த உணர்வை பார்க்கிறோமா? ஓமா பிக்கும் மின்னத்தின் ஃபமின் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், உன்னிடம் உள்ள அனைத்தையும் நான் தானே உனக்கு கொடுத்தேன். ஓமா பிக்கும் மின்னத்தின் ஃபமின் அல்லாஹ், நீ வைத்திருக்கிற அனைத்தும் நான் கொடுத்தது தானே உனக்கு. நீ கேட்டதிலிருந்து அவன் கொடுத்து கொண்டே இருந்தான். படிப்பு கேட்ட படிப்பை கொடுத்தான், வீட்டை கேட்ட வீட்டை கொடுத்தான், செல்வத்தை கேட்ட செல்வத்தை கொடுத்தான், மனைவியை கேட்ட மனைவியை கொடுத்தான், வாகனத்தை கேட்ட வாகனத்தை கொடுத்தான். இப்படி நீ கேட்டதிலிருந்து அவன் கொடுத்து கொண்டுதான் இருந்தான். இப்படி நான் உனக்கு கொடுத்ததை எல்லாம் நீ எண்ணி எண்ணி பார்த்தால் உன்னால் எண்ணி முடிக்க முடியாது. நீங்கள் கேட்டதிலிருந்து அவன் கொடுத்து கொண்டுதான் இருந்தான். யோசிச்சு பாருங்க பார்க்கலாம், நம்முடைய பின் வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் கொண்டு வந்து பாருங்க. எவ்வளவு கஷ்டத்திற்கு பின்னால் நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நினைத்து பாருங்கள். அவங்க சிறு பிராயத்திலிருந்து ஏதோ ஒரு சில பேர் ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வசதியானவர்கள் இருந்து வந்திருக்கலாம். எனக்கு தெரிந்து எங்கள் வீட்டிலே ஒரு நாள் சமைத்த உணவை மூன்று நாள் சாப்பிட்டிருக்கிறோம். இன்று அல்லாஹ்வுடைய அற்புதம் எப்படி மூன்று நாளுக்கு தேவையான உணவு ஒரு நேரத்திலே சமைக்கப்படுகிறது நம்முடைய முஸ்லிம்களுடைய வீடுகளிலே இல்லையா? மூன்று நாளைக்கு தேவையான உணவு ஒரு நேர காலை சிற்றுண்டிலே சமைத்து வைக்கப்படுகிறது. ஒரு விருந்தாளி வந்துட்டு எப்படி சமைச்சு வைக்கிறீங்க? எத்தனை வகையான உணவு, இது வேண்டுமானாலும் சாப்பிடலாம், இது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி போய் பாருங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க, இந்த வசதி நமக்கு இருந்துச்சா? அல்லாஹ் சொல்கிறான், வா ஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமுஹு வஇன் தஅத்து நிஅமத்தல்லாஹ், நீங்கள் கேட்டதிலிருந்து அவன் கொடுத்து கொண்டுதான் இருந்தான், அவன் உங்களுக்கு எதையும் தடுக்கவில்லை. இப்படி அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் எண்ணினால் கணக்கிட முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான லழலூமுன் கஃபார், மனிதன் மிகப்பெரிய நன்றி கெட்டவன், அநியாயக்காரன். அல்லாஹு பார்க்கிறோம், அல்லாஹுடைய நிஅமத்தை உணராமல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று எப்படி ஒரு சொல்வாங்கல்ல, கிளிக்கு சொல்லி கொடுத்து அது கிளி சொல்லுன்னு சொல்வாங்கல்ல, கற்று அதாவது ஒப்பிக்கப்பட்ட ஒன்றை வாயால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோ அல்லாஹ்வின் பெயரால், அளவற்ற அருளாளன் அந்த ரஹமத்தை உணர்றோமா கல்புல? இஹ்சாஸ் ஷுஊர் நம்ம பார்க்கிறோம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில. அல்லாஹ்வுடைய சிஃபத்தை அவர்கள் உணர்ந்த காரணத்தால் தான் அந்த அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காகவே தங்களை அர்ப்பணித்தார்கள். நம்ம அந்த அல்லாஹ்வுடைய சிஃபத்தை வாழ்க்கையில உணரல, அதனால அல்லாஹுவை திருப்திப்படுத்த முயற்சி செய்யல. எப்படிங்க? கணவன் மனைவியை திருப்திப்படுத்த எண்ணுகின்றான், மனைவி கணவனை திருப்திப்படுத்த நினைக்கின்றால் என்ன, ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள உறவு அங்கே பேணப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு இடையில உள்ள உறவை நம்ம பேணணுமா பாதுகாத்தோமா? ஒரு சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில கேக்குறாங்க, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்றைய தினத்தில் உங்களில் யார் நோன்பு நோற்று இருக்கிறார்? கால அபூபக்கரின், அபூபக்கர் கூறினார், நான் யார் ரசூலல்லாஹ், நான் வைத்திருக்கிறேன். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸதன், இன்றைய தினத்தில் ஒரு ஜனாஸாவுடன் சென்று யார் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்து வந்திருக்கிறார்? கால அபூபக்கரின், அபூபக்கர் கூறினார், நான் அல்லாஹ்வின் தூதரே, நான் செய்திருக்கிறேன். கால ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்றைய தினத்திலே ஒரு ஏழைக்கு யார் உணவளித்திருக்கிறார்? கால அபூபக்கரின், யா ரசூலல்லாஹ், நான் செய்திருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே. கால இன்றைய தினம் ஒரு நோயாளியை பார்த்து யார் நலம் விசாரித்து வந்திருக்கிறார்? கால அபூபக்கரின், அன யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே, நான் செய்து வந்திருக்கிறேன்.
فقال رسول الله صلى الله عليه وسلم ما اجتمعنا في امرئ الا دخل الجنه.
இந்த பண்புகள் யாரிடத்திலே வந்துவிடுமோ நிச்சயமாக அவர் சொர்க்கம் செல்வார்.
என்ன ரசூலுல்லாஹிடம் இருந்து அமல்களுக்குரிய சிறப்புகளை கேட்டிருந்த
நோன்பு வைப்பவர்களுக்கு ரையான் என்ற சொர்க்கம்,
ஜனாசாவை அடக்கம் செய்தவருக்கு, ஜனாசா தொழுதவருக்கு ஒரு கிராஸ் நன்மை,
ஒரு நோயாளியை நலம் விசாரித்து வந்தால் அது ஒரு முஸ்லிமுடைய கடமை,
சென்று வரும்வரை மலக்குகள் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள்,
ஒரு ஏழைக்கு உணவளிப்பது,
நாளை மறுமையில் அல்லாஹ் பசியை போக்குகிறான்,
நாளை மறுமையில் அல்லாஹ் பசியை போக்குகிறான்.
உமா அதராக மல் அகவா ஃபக்கு ரகபத்தின் அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் தீ மஸ்கபத்தின் யதீமன் தா மக்ரபா அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா.
மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கடக்க வேண்டும்.
அகவா, யார் தெரியுமா அதை கடக்க முடியும்?
அகபா என்றால் உங்களுக்கு என்ன தெரியுமா?
என்ன?
அடிமையை உரிமையிடுங்கள்,
அடிமையை உரிமையிடுங்கள்.
அல்லது பசி நாளிலே ஒரு எத்தீமுக்கு அவர் உறவினராக இருக்கட்டும்,
அல்லது உறவினர் அல்லாத ஒரு ஏழைக்கு பசியினால் நடக்க முடியாமல் கூனி குறுகிவிட்டான்,
மண்ணிலே சாய்ந்து விட்டான், அந்த ஏழைக்கு உணவளியுங்கள்,
நாளை மறுமையின் கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான்.
சூரா அல்பலதிலே அல்லாஹ் சொல்கிறான்
ثم كان من الذين امنوا وتواصوا ثم كان من الذين امنوا وتواصوا بالصبر وتواصوا بالرحمه اولئك اصحاب الميمنه.
வலதுபுறத்திலே இருப்பார்கள். இந்த ஆசை
ஏங்க, பெரிய ஹிஜ்ரா செஞ்சு வந்துட்டாங்க,
நீங்க நம்ம என்ன செய்யறோம்?
ஒரு சின்ன அமல் செஞ்சுட்டு
அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு,
இதை வச்சு நம்ம சொர்க்கத்தை தேடிக்கலாம்.
எப்படி
புரியுதா உங்களுக்கு?
ஏன் இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை சொல்றோம்னு சொன்னா,
நீங்க இந்த வித்தியாசத்தை இப்ப பாருங்க,
நமக்கும் அவர்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னவென்றால்,
ஒரே ஒரு அமலை செய்து விட்டு
இந்த அமலை கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம்.
எப்படி?
இந்த அமலை கொண்டு இது போதும்.
எப்படி?
இந்த அமலை கொண்டு சொர்க்கத்துக்கு போல இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் அனுப்புவான், இன்ஷா அல்லாஹ் அனுப்புவான்.
ஆனா வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இது போதும்.
எப்படி?
இது போதும்.
சரியா?
பாவம் கணக்கு இல்லாம செய்வோம்.
எப்படி?
தவறுகள், குற்றங்கள்,
மார்க்கத்தில் அலட்சியம்
கணக்கில்லாம செய்வார்கள் மக்கள்.
செய்து விட்டு அல்லாஹ் பார்த்துப்பான்.
எப்படி?
அல்லாஹ் பார்த்துப்பான்.
பின்னாடி எப்பயாவது மன்னிப்பு கேட்டா போதும்,
அல்லது ஹஜ்ஜுக்கு போவோம்ல அப்ப செஞ்சுக்கலாம்,
அல்லது நோன்பு ரமதான் மாசம் வரும்ல அப்ப தௌபா செஞ்சுக்கலாம்.
புரியுதா உங்களுக்கு?
சஹாபாக்கள் எப்படி
நான் சொர்க்கம் செல்வதற்கு இந்த நன்மையை செய்ய வேண்டுமே,
இது பத்தாதோ இதையும் செய்யணும், இதையும் செய்வோமே,
இதுவும் பத்தாது இதையும் செய்வோம்,
இதுவும் பத்தாது இதையும் செய்வோம்.
ஒருவேளை இது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருந்தால்
இது ஏற்றுக்கொள்ளப்படும்,
இது செய்வோம், இது செய்வோம், இது செய்வோம், இது செய்வோம்.
நீங்கள் ஹதீஸுகளை பார்த்தால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில்
சஹாபாக்கள் கேட்ட வார்த்தைகள் என்ன?
எந்த சஹாபியை பார்த்தாலும் யார் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துடைய ஒரு அமலை எங்களுக்கு சொல்லித்தாங்க,
அப்பதாங்க தொழுது முடிச்சிருப்பாங்க,
அப்போதான் தொழுது முடித்திருப்பார்கள்,
ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள்
அல்லாவின் தூதர் எங்களுக்கு சொர்க்கத்துக்குரிய ஒரு அமலை சொல்லித்தாருங்கள்
சொல்லிட்டு. தெரியாது
அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னான்னு சொல்லி
தொழுகை சொர்க்கத்தின் சாவி என்று தெரியாது அவங்களுக்கு.
நமக்கு என்ன?
இது செஞ்சா போதும் அவ்வளவுதான்.
அவங்களுக்கு என்ன?
இன்னும் பத்தாது,
இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும்.
ஏன் அல்லாஹ் சொல்கிறான் வஸ்தபிகுல் கைராத்,
வஸ்தபிகுல் கைராத்,
நன்மையில் ஒருவரை ஒருவர் முந்த பாருங்கள்.
அதான் தெரிஞ்சமா இருக்கு,
வஸ்தபிகுல் கைராத்,
நன்மையில் ஒருவர் ஒருவரை முந்த பாருங்கள்,
வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின்,
ஒருவரை விட ஒருவர் விரைந்து செல்ல பாருங்கள் நன்மையிலே, மன்னிப்பு அல்லாஹ்வின் மன்னிப்பை அடைவதிலே.
பார்க்கிறோமா என்னைக்காவது நம்ம, நமக்கு என்ன,
இவன் என்னடா தப்பு பண்றான்,
இவன்கிட்ட என்ன குறை இருக்குன்னு தேடுறோம்,
இவரிடம் என்ன நன்மை இருக்கிறது, அந்த நன்மையை இவரை விட நான் அதிகமாக செய்ய வேண்டுமே.
உமர் என்ன செய்தார்கள்?
தபுக் போர்ல வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அபூபக்கரை விட அதிகமாக நான் தர்மம் செய்வேன். எதுல போட்டி? وفي ذلك فليتنافس المتنافسون. நம்ம என்ன, நீ என்ன இன்னைக்கு புது பைக் வாங்கிட்டியா? உன்னை விட பெரிய பைக் நான் வாங்குறேன் பாரு. நீ என்ன இந்த பிராண்ட் கார் வாங்கிட்டியா? அதை விட பெரிய கார் நான் வாங்குறேன் பாரு. நம்ம போட்டி எதுல இருக்குது? எதுல இருக்கு? துன்யால. உன் சட்டையை விட என் சட்டை காஸ்ட்லியா இருக்கணும், உன் வாட்சை விட என் வாட்ச் காஸ்ட்லியா இருக்கணும், உன் மொபைல் போனை விட என் மொபைல் போன் காஸ்ட்லியா இருக்கணும், உன்னுடைய டிஷர்ட்டை விட என் டிஷர்ட் காஸ்ட்லியா இருக்கணும், என் பிராண்ட் ஹையா இருக்கணும் சொல்லிக்கிறது. அதை விட இது நல்ல பிராண்டுன்னு வேற வந்து சொல்லிப்பாங்க, அதை விட இது நல்ல கம்பெனின்னு வேற சொல்லிப்பாங்க. யாரு கேட்டா இவர்கிட்ட? இதை கொண்டு பெருமை அடித்தல். உமர் என்ன செய்யறாங்க? இன்றைய தினத்தில் அபூபக்கரை விட நான் அல்லாஹ்வின் பாதையிலே அதிகமாக தர்மம் செய்வேன் அள்ளிக்கிட்டு வராரு. உண்மையிலே பார்க்க போனா உமர் கொண்டு வந்தது நிறைய தான் தெரிஞ்சிச்சு. உமருக்கு கொஞ்சம் திருப்தி, அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நிறைய அள்ளிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு பொறுமையா பக்கத்துல விசாரிக்கிறாங்க அபூபக்கர்ட்ட. அபூபக்கரே என்ன செஞ்சீங்க, எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அபூபக்கர் சொல்றாங்க, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விட்டுட்டு வீட்டுல உள்ள எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வீட்டுக்கு விட்டு விட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உமர் அழுகுறாங்க, நினைச்சாங்க அழுகுறாங்க. அபூபக்கரே சத்தியமாக சத்தியமாக உன்னை நான் முந்த முடியாது, உன்னை நான் முந்த முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா உமர் என்ன செஞ்சிருந்தாங்க, பாதி செல்வத்தை கொண்டு வந்திருந்தாங்க, பாதியை வீட்டுக்கு வச்சு விட்டுட்டு வந்திருந்தாங்க. அந்த பாதி அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனா எதிலிருந்து பாதி எவ்வளவு புரியுதா? 100 ரூபா வச்சிருக்கிறவரு 10 ரூபா தர்மம் செய்யறாரு, 10 ரூபா வச்சிருக்கிறவரு 9 ரூபா தர்மம் செய்யறாரு, அல்லது 5 ரூபா தர்மம் செய்யறாரு, அல்லது 10 ரூபாய் தர்மம் செய்யறாரு. எதுங்க அதிகம், எது அதிகம்? 10 ரூபா வச்சிருக்கிறவரு 10 ரூபாய் தர்மம் செஞ்சாருன்னா 100க்கு 100 தர்மம் செஞ்சிட்டாரு. 100 ரூபா வைத்திருப்பவர் 50 ரூபா தர்மம் செஞ்சிட்டாருன்னா 0.5% ஹாஃப் பெர்சன்டேஜ் தான் தர்மம் செஞ்சிருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அல்லாஹு அக்பர். சரி, என்ன சொல்ல வந்தோம்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இன்றைக்கு யாரு நோன்பு வச்சிருக்கிறா? நான் வச்சிருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரி. இன்றைக்கு யாரு ஜனாசா ஓட போனா? இதெல்லாம் எப்பங்க நடக்குது? சுபுஹு தொழுகைக்கு பின்னாடி சூரியன் உதயமாகிற சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குற கேள்வி இது. நீங்க நினைச்சுக்காதீங்க சாயந்தர நேரத்துல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க நினைச்சுக்காதீங்க சாயந்தரத்துல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய சஹாபி, இவர்களது தன்மையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ரெண்டு பேரும் குகையில் இருந்தாங்க, அந்த ரெண்டு பேர்ல ரெண்டாவது ஆளுன்னு சொல்லி, இது யகூலு லிஸாஹிபிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி என்று அல்லாஹ் அங்கீகரித்த சஹாபி இவங்க. இது யகூலு லிஸாஹிபிஹி, அல்லாஹ் அபூபக்கருடைய பெயரை சொல்லி சலாம் இறக்கி இருக்கிறான். சரியா, அந்த சஹாபியுடைய நிலைமை என்னங்க? தான் செய்த ஹிஜ்ராவை கொண்டும் அவர்கள் நின்று விடவில்லை, தான் செய்த ஜிஹாதோட நின்றுடல. சரியா, என் ஃபர்லான தொழுகை தொழுதிருக்க மாட்டாங்க, உங்களை விடவும் என்னை விடவும் மிக அழகாக தொழுதிருப்பார்கள், அதுவும் பேணுதலோடு தொழுதிருப்பார்கள், சட்டங்களை புரிந்து தொழுதிருப்பார்கள், மன ஓர்மையோடு தொழுதிருப்பார்கள், ஃபர்லை மட்டும் தொழுதிருக்க மாட்டார்கள், நிச்சயமாக சுன்னத்தையும் நஃபிலையும் பேணி தொழுதிருப்பார்கள், உங்களையும் என்னையும் விட ஒவ்வொரு நாளும் அதிகம் குர்ஆனை ஓதி இருப்பார்கள். அந்த சஹாபியுடைய இபாதத்து அதோட நின்று விடவில்லை. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நோன்பு வச்சிருக்கீங்களா? யாராவது நோன்பு வச்சிருக்கேங்கிறாங்க, நஃபில் நோன்பு. சரி, இன்னைக்கு யாராவது ஜனாசாவை போய் அடக்கம் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்களா? மதீனா முனவ்வராவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே 7 பள்ளிகள் இருந்தன. மஸ்ஜித் நபவியில மட்டும் எல்லாமே நடக்காது, அவங்கவுங்களுடைய முஹல்லா பள்ளிகள்லையும் ஜனாசா தொழுகு வச்சு அடக்கம் செய்வாங்க. சில ஜனாசாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அவர் எங்கன்னு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அவர் மௌத்தா போயிட்டார் நேத்து அடக்கம் பண்ணனு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போய் அங்க அவருக்காக தொழுதுட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப சுபுஹுக்கு முன்னாடியே நேற்று இரவு யார் இறந்திருந்தார், அவருடைய ஜனாசா எப்ப தொழுக வைக்கப்படுகிறது என்று தெரிஞ்சு அங்க போய் சுபுஹுக்கு முன்னாடியே ஜனாசா தொழுக வச்சு அடக்கம் பண்ணி வந்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கு என்ன, கொஞ்சம் காசு பணம் துட்டு வந்துருச்சுன்னு சொன்னா இவர் சமுதாயத்தை விட்டு தூரமா போயிடுவார். அவர் குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டதுல தான் அவர் கலந்துப்பாரு, பாக்குறீங்களா இல்லையா? முஹல்லாக்கு முதல்ல ஃபர்லு தொழுகை ஜமாத்தோட பள்ளியில கட்டாயிடும். ஏன்னா பெரிய பணக்காரங்க, ராயல் ஃபேமிலி, ஹை சொசைட்டி, இவங்க ரெகுலரா பள்ளிக்கு வந்தா பிச்சைக்காரங்க, ஏழைகள், மிஸ்கின்கள், ஃபகீர்கள் காசு கேட்டுருவாங்க. அல்லது பள்ளியில மஸ்ஜிதுல உள்ள நிர்வாகிகள் பள்ளியினுடைய தேவைக்காக வேண்டி காசு கேட்டுருவாங்க. அல்லது உங்களை மாதிரி மார்க்க பணி செய்யக்கூடிய வாலிபர்கள் ஏதாவது டொனேஷன் கேட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, முதல்ல பள்ளிக்கு வர்றது கட். பாத்துருக்கீங்களா? பள்ளிக்கு வர்றது கட். அல்லது அவர்களுடைய பெருமை இடம் கொடுப்பது கிடையாது, வந்து உட்கார்ந்து பள்ளியில தொழுகிறதுக்கு. எல்லாம் மிஸ்கின்கள், ஃபகீர்கள். அப்படி வந்தாலும் கடைசியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆளா போயிடுவார். அப்படி முதல் ஆளா வந்தாலும் முதல் சப்பல உட்கார்ந்துருப்பார், யாரையும் திரும்பி இப்படி பார்க்க மாட்டாரு. எங்க பார்த்துட்டா யாராவது சலாம் சொல்லி கை கொடுத்துட்டு அப்புறம் ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு தொழுது முடிப்பாரு. தலைய கீழே குனிஞ்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாரு. நீங்க நினைச்சுக்காதீங்க பணிவு அல்லது பயம், அல்லது அதாவது அல்லாஹ்வுடைய பயம் அப்படின்னு சொல்லி, என்ன யாராவது ஏதாவது கேட்டுருவாங்களோங்கிற பயம். அல்லாஹ் மேல உள்ள பயம் கிடையாது. அல்லாஹ் மேல உள்ள என்ன, பள்ளியில வந்தா முஸ்லீம்கள் சலாம் சொன்னா பதில் சொல்லணுமா இல்லையா? அந்த பதிலுக்கு, அந்த சலாமுக்கு பதில் சொல்லாமல் தலை குனிந்து கொண்டு செல்கிறார்கள் என்று சொன்னா அப்ப என்ன பயம்? சில பேரை பார்த்திருப்பீங்க, அவங்க ஊர்காரங்க, அவங்களோட வியாபாரம் செய்யறவங்க, அவங்க தரத்துக்குள்ளவங்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுவாங்க. மற்றவங்க சலாம் சொன்னா பதில் சொல்ல மாட்டாங்க. சில ஊர்கள் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது, அவங்க என்ன செய்வாங்க, நீங்க எவ்வளவுதான் பெரிய பணக்கார மாதிரி தெரிஞ்சாலும் சரி, நீங்க வந்து சலாம் சொன்னா சலாம் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது கேட்டுவாரோ, ஏதாவது ஹெல்ப் கேட்டுவாரோ, ஏதாவது ஒன்று இவர் நம்மளோட தொடர்பு வச்சு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாரோ, கண்டுக்கவே மாட்டாங்க. அதே போல ஒரு சில அமல் செய்வாங்க, மற்ற அமல்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு சில அமல் செஞ்சுட்டு மற்ற அமல்களை முற்றிலுமாக புறக்கணித்து விடுவார்கள். அன்பிற்குரியவர்களே, இது நம்முடைய பண்பு அல்ல, இது ஒரு முஸ்லிமுடைய பண்பு அல்ல. அமல்களிலே நிறைவானவர் ஒருவர் அல்லாஹ்வின் தூதருக்கு பின்னால் இருக்க முடியும் என்று சொன்னால் அது அபூபக்கரை விட ஒரு சிறந்தவராக இருக்க முடியாது. அவங்களுடைய பண்பு என்ன, காலையிலேயே ஜனாஜா தொழுக போயிட்டாங்க. சரியா? காலையில வரும் பொழுதே ஒரு மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. காலையில் வரும் பொழுதே ஒரு நோயாளியை நலம் விசாரித்து விட்டு வந்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசிச்சு பாருங்க, அமல்களில் அவர்களுக்கு இருந்த ஆர்வம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த தோழர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்து நம்முடைய ஈமானை, நம்முடைய அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா சொல்லணும், ஒரு ஹதீஸ படிச்சா இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு, அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே, நம்மை போன்ற உயிரும் நம்மை போன்ற உடல் வலிமையும் தானே அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தா. அவர்கள் நன்மையில் முயன்றார்கள், அதை பெற்றார்கள். நன்மையில் முயற்சி செய்தார்கள், அதை பெற்றார்கள். அதே வழியை நாமும் பின்பற்றுவோமேனால், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹ்ஸான். அந்த வழியில நீங்களும் வாங்க. ரழியல்லாஹு அன்ஹும் வரதுஅன்ஹும். அவர்களை பொருந்தி கொண்டதை போன்று நானும் உங்களை பொருந்தி கொள்கிறேன், நீங்களும் என்னை பொருந்தி கொள்வீர்கள். இன்றைக்கு அல்லாஹுவின் மேல நமக்கு திருப்தி ஏற்படல, அல்லாஹுவை நம்புவது கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதை கொண்டு நமக்கு நம்பிக்கை முழுமையா வரல. ஏன் என்று சொன்னால், ஏன் காரணம் என்ன, இந்த மக்களுடைய வழியில போல இபாதத் இல்லை நம்மள்கிட்ட. என்ன இல்ல, இபாதத் இல்ல, தவக்குல் இல்ல, இஹ்லாஸ் இல்ல, அமல்கள்ல குறைவு. இதனால என்ன ஏற்படுறது இல்ல, அல்லாஹுவின் மீது நிறைவு ஏற்படுவது கிடையாது. கையில பாக்கெட்ல பணம் ஃபுல்லா முழுசா இருந்தாதான் ஆளு நிம்மதியா இருப்பாரு. தவக்குலை கொண்டு நிம்மதி காணுபவர்கள் எத்தனை பேர்? எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மேலும் மேலும் நம்முடைய ஈமானையும் அமல்களையும் அதிகப்படுத்துவதற்கு உதவி செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் வஸ்தஃஃபி அன்னி வஅன்கும்.